மனித இனத்தை நம்பிக்கை கொண்ட இனமாக வாழும் விதமாக இறைவன் மனிதனுடைய உள்ளத்தை அமைத்திருக்கின்றான். நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளத்தின் தரம் அந்த அளவுக்கு சுகமானதாகவும் நன்மைகளுக்கு மட்டுமே அது இருப்பிடமாகவும் வேறு எந்த உணர்ச்சிக்கும் அங்கு இடமில்லாததாகவும் அந்த உள்ளத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான். எவ்வளவுக்கு நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எந்த விருப்பமாக இருக்கட்டும் அதில் எந்த சந்தேகமும் தீண்டாத அளவுக்கு நம்பிக்கை. சந்தேகத்திற்கு காரணம் என்னுடைய அனுபவமும் என்னுடைய அறிவும் என்னுடைய கற்பனையும். தீமைகளின் கற்பனையை உச்சத்திற்கு நான் சென்றுவிடுகின்றேன். எனக்கு எது உதவாததோ அதனை நான் கற்பனை செய்கின்றேன், எனக்கு எப்படித்தான் நிகழும் என்று. மனித அறிவினுடைய ஆரம்பம் அப்படித்தான், எந்த ஒரு நன்மையும் நமக்கு நிகழாது. நாம் முயற்சிக்கின்றோம், அதிலும் நம்பிக்கை இல்லை. இந்த முயற்சியானது எந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய நன்மைகளை நான் விரும்பக்கூடியவைகளை உறுதியாக பெற்றுத்தரும் என்று எனக்கு தெரியாத நிலையில்தான் நான் அதனை மேற்கொள்கின்றேன், என்ற விருப்பத்தின் முயற்சிகளை மேற்கொள்கின்றேன். தெளிவாக நான் இறைவன் நமக்கு அறிவித்திருக்கிறது என்னவென்றால், நீங்கள் ஒரு நன்மையையோ அல்லது ஒரு தேவையையோ கொண்டிருக்கிறீர்களானால் அந்த சுகமான தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்தத்திற்கும் அது உங்களுக்கு உதவிகரமாக வர வேண்டும், உங்களுக்கு பயன்படக்கூடியதாக அமைய வேண்டும். எந்த ஒரு சுகமான ஒரு தேவையும் இன்றைக்கு இருக்கட்டும் நாளைக்கு இருக்க வேண்டாம் என்ற அளவில் அதனை அலட்சியப்படுத்தக்கூடியதாக இல்லை. காலம் முழுமைக்கும் உங்களுடைய சுகங்கள், உணர்வு பூர்வமான அழகான எண்ணங்கள், அது நிரப்பமாகவும் இன்னும் அதிகமாகவும் நமக்கு வேண்டும், என்னுடைய தேவைகளுக்கு வேண்டும் என்பது என்னுடைய முழுமையான அந்த உணர்வுக்கு அவசியமானது. இதனுடைய பொருள் எப்படி என்றால், நாம் ஷவர்ல குளிக்கிறோம், மழையை பார்த்துட்டு இந்த மாதிரி குளிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஷவர் நமக்காக வச்சிருக்கோம். ஆனால் வெளியில் மழை பெய்வதற்கும் உள்ளுக்குள் நாம வடிவமைத்துக் கொண்ட ஒரு ஷவர், தண்ணி கொட்டக்கூடிய அந்த ஷவர், இந்த ரெண்டும் சமம் அல்ல. ஒன்னு அழகானது, ஒன்னு அசிங்கமானது. எவ்வளவு அழகாக நாம் விருப்பம் இங்கு அமைக்கப்பட்டவர்களாக இருக்கும் நிலையில் என்னுடைய அறிவின் அதிகபட்சமான திறனை கொண்டு மழைக்கு பதிலாக ஷவர் நான் எப்படி ஏற்படுத்தணும், எப்படி ஒரு அழகாக முன்னாடி ஒரு அசிங்கம் இருக்குதோ, இது என்னுடைய அறிவு என்பதை நான் உணர வேண்டும். என்னுடைய படிப்பும் என்னுடைய அறிவும் அழகுக்கு விரோதமானது, அசிங்கத்தினுடைய அடித்தளமானது என்னுடைய அறிவு. இதனை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த ஒரு அழகான விஷயத்திற்கும் அதற்கு எல்லை இல்லை என்பதை அறிய வேண்டும். மழை வேண்டும் என்றால் இங்கு மட்டும் மழை பொழிந்தால் போதும், நிச்சயமாக பெய்யலாம், ஆனால் அதில் அடகல்ல. எங்கு பார்த்தாலும் மூடு மேகமாக இருக்க வேண்டும். அதனுடைய குளிர்ச்சியை கண்ணு கட்டிய தூரத்துக்கு அப்பாலும் அந்த குளிர்ச்சி இருக்க வேண்டும். இப்பொழுது இங்கும் மழை பெய்கிறது, அங்கும் மழை பெய்கிறது, எல்லா இடங்களிலும் மழை பெய்கிறது. இது எனக்கு நன்மையானது, அழகாக இருக்கின்றது. தன்னுடைய படைப்பாக இறைவன் ஒரு விஷயத்தை நம்முடைய இருதயத்தில் அமைக்கும் பொழுது அது அகிலங்களின் தேவையாக இருக்கின்றது. அதனை அவன் பரவலாக்குகின்றான். ஒருவருக்காக நிகழக்கூடிய அந்த நிகழ்வு பரவலாக அந்த அத்தாட்சியை பிறருக்கும் குறித்தாக்குகிறான். நம்முடைய உள்ளத்தினுடைய ஒரு சுகம் நமக்கு வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த விருப்பத்தை அவ்வளவு பேருக்கும் நீங்கள் உரித்தாக்குங்கள். என் இறைவனே எனக்கு இந்த சுகத்தை கொடு என்று கேட்பதற்கு பதிலாக எங்கள் இறைவனே எங்களுக்கு இந்த சுகத்தில் வாழ்வை, ஏனெனில் அவனுடைய அருளானது பரவலாகவே கிடைக்குமே தவிர பரவலாக ஆக்குகின்றனே தவிர ஒரு குறிப்பிட்ட நபருக்கு என்று ஆக்குவதில்லை. அந்த நபருக்கு அவர் விரும்பினாலும் அவர் பொருட்டு மற்றவர்களுக்கும் கிடைக்கப்படித்தான் செய்கிறார் தவிர ஒருவருக்கு மட்டுமில்லை. ஒரு மரத்தில் 5000 பழங்கள் 4000 பழங்கள் இருக்கிறது என்றால் அது ஒருவரு குறித்தானதல்ல, பரவலாக்குகின்றான். உங்களை பொறுத்தவரையிடம் இறைவன் உங்களுடைய எண்ணத்தில் விரும்புவது நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ மற்றவர்களுக்கும் சேர்த்து விரும்புங்கள், அவ்வளவுதான். ஏனென்றால் என்னிடமிருந்து நீங்கள் ஒரு நன்மையை, ஒரு அழகை, ஒரு சுகத்தை நீங்கள் விரும்புகிறானால் அந்த சுகமானது மற்றவர்களுக்கும் அவன் பரவலாக ஆக்கியிருப்பதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு மட்டும் விரும்பும் பொழுது அந்த விருப்பம் உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இல்லை. எனக்கு ஒரு சுகம் வேண்டுமென்றால் ஒரு நோயின் காரணமாக இந்த நோய் எவருக்குமே வரக்கூடாது என்று விரும்புங்கள், அங்கு அந்த நோய் உங்களுக்கும் சுகமாகும். என்னுடைய சுகம் போன்று மற்றவர்கள் அனைவரும் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புங்கள், அது உங்களுக்கு நன்மையான நலமாகும். எனக்கு பணம் வேண்டும் என்றால் எல்லோருக்குமே வேண்டும் என்று விரும்புங்கள். நான் கோடீஸ்வரனாக, கோடான கோடீஸ்வரனாக, கோடான கோடி கோடீஸ்வரனாக ஆகணும் என்றால் சிலருக்கும் அவிதமே விரும்புங்கள், அது உங்களுக்கு நன்மையை கற்றுத்தரும். இறைவனிடமிருந்து நான் விரும்பக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு மட்டும் என்று கேட்கும் பொழுது அது இறைவனிடம் பிரார்த்தனையாக செய்வதில்லை. அமைதி வேண்டும் என்று விரும்பும் பொழுது எல்லோருக்கும் அமைதியை கூறியவனே என் சமுதாயத்தில் நான் தாங்கள் அமைதியில் வாழ வேண்டும் என்று சமுதாயத்தை இணைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது அந்த பிரார்த்தனையானது உங்களுக்கு நிறைவேறும். அதுவேளையில் அது நிறைவேறுவதாக இல்லை. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சுய நலத்தோடு கூடிய எண்ணமாக வைத்திருக்கும் வரையில் இறைவனுடைய உதவி அற்றவர்கள் நீங்கள். இறைவன் மனிதர்கள் மீது அன்பு கொண்டவனாக இருக்கின்றான், உங்கள் மீது மட்டுமல்ல மனித இனத்தின் மீது அவன் அன்பு கொண்டவனாக இருக்கின்றான். என் மீது இறைவனுடைய அன்பு வேண்டும் என்று விரும்பும் பொழுது உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கும் அடைகின்றன. சுயநலத்தோடு வாழக்கூடிய எந்த ஒரு வார்த்தையிலும் இறைவனுடைய அருள் பெறுவதில்லை. உங்களிடம் இறைவன் காசு பணத்தை கேட்கவில்லை. உங்களுடைய பொருள்களிலிருந்து பிறருக்கு கொடுங்கள் என்று உங்களை வற்புறுத்தவும் இல்லை. ஆனால் பிறருக்கு நன்மையை விரும்புங்கள். அது என்னுடைய ஒரு தன்மையோடு இணைந்திருப்பதன் காரணமாக வானங்களும் பூமியும் பெரிதாக்கும் உங்களுக்காக. குறைஞ்சபட்சம் நம்மளிடந்து இறைவன் எதிர்பார்ப்பது உங்களுக்கு நாடுவதைப் போன்று உங்களுடைய உள்ளத்தில் மற்றவர்களுக்காகவும் நாடுங்கள். உங்களை நன்மைகளை படைக்க சொல்லவில்லை, நீங்கள் படைப்பாளர்கள் இல்லை, விரும்ப சொல்கின்றேன். அது பிரார்த்தனையாக அமையும் பொழுது அந்த நன்மைக்காக, விரும்பிய அந்த நன்மைக்காகவே உங்களுடைய சுற்றுப்புறத்தை செழிக்க செய்கின்றான். அவ்வளவு பேருக்கும் நன்மையாக இது நம்முடைய இறைவனிடமிருந்து நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்களானால் இன்று யாரையெல்லாம் ஒருவரை மற்றவரை விட தகுதிகளில் உயர்த்தி இருக்கின்றானோ, வாழ்வாதாரங்களில் பெருக செய்திருக்கின்றானோ, அவர்களை பற்றி பொறாமைப்பட வேண்டாம். இறைவன் தன் அருளிலிருந்து ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அது பரவலாக அனைவருக்கும் உரியது. ஒருவருக்கு மட்டுமே அவர் தலை மீது மழை பெய்யாது, அவ்வளவு பேருக்குமாக பெய்தால்தான் அது பெரிய மழை. அதனுடைய குளிர்ச்சி உங்களுக்கு உண்டு. காற்று வீசும் பொழுது ஒருவருக்கு மட்டும் புரிந்த காற்று அல்ல, பக்கத்துக்கு அவ்வளவுக்கும் சுகமான அனுபவமாக இருக்கிறது. அவ்வளவுடைய முகத்திலும் அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. இறைவன் படத்திலிருந்து ஒருவருக்கு ஒரு நன்மை உண்டு என்றால் அது அவ்வளவு பேருக்கும் உண்டு. ஆனால் அதிகமாக இல்லை, ஒருவர் மட்டும் உயர்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அது அவருக்கு ஒரு பெரும் சோதனை தான். அது அவருக்கு நன்மையாக நன்மைக்காக அல்ல. அவர்கள் தங்களுடைய உலகத்தின் அடிப்படையை கொண்டு பெருமை கொண்ட மனிதர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பி அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுயநலத்தோடு அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நமக்கு உணர்த்த வேண்டும், அவருடைய குணத்தை நமக்கு உணர்த்த வேண்டும். ஒருவர் மட்டும் உயர்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு இல்லை என்று இருக்கும்போது அவருக்கான சோதனை. அந்த சமுதாயமே ஒட்டுமொத்தமாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது இறைவனுடைய பேரருள் என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும், என் இறைவன் என் மீது அன்பு கொண்டவனாக இருக்கும் பொழுது பிறர் மீது பொறாமை ஏற்படாது. பிறர் மீது பொறாமை ஏற்படாத வரையில் நான் மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு சமுதாயம் சகிதமாக உயர்த்தப்பட இருக்கின்றேன். அது எனக்கு மட்டும் புதியதாக இருக்காது, சமுதாயம் ஒட்டுமொத்தத்திற்கும் உரியதாக இருக்கும் என்ற அந்த சத்தியத்தை கொண்டு நாம் வாழ்விக்கப்படுவோம் என்பதை நம்பும். அத்தியாயம் 42:19 வசனம். அல்லாஹ் தன் அடியார்களால் அன்பு மிக்கவனாக இருக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு தேவைகளை அளிக்கின்றான். அவனே வலிமை மிக்கவன் மிகைத்தவன். அல்லாஹ் தன் அடியார்கள்பால் அன்பு மிக்கவனாக இருக்கின்றான். அடியார்கள் என்றால் யார்? இறைவனுடைய அடியார்கள் யார்? இறைவனை பற்றி யார் என்று கேட்கும் பொழுது அவன் மாபெரும் சக்தி என்று கூறுவோம். அந்த சக்தியானது பார்க்க முடியாது, ஆனால் எங்கும் பரவி வியாபித்திருக்கிறது அந்த சக்தியானது. என்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த சக்தியானது பரவுகிறது. வானங்களின் பூமி அனைத்து சக்திகளின் சேர்க்கையும் என் உள்ளத்தில் சாங்கமிக்கிறது. அதிலிருந்து ஒரு வித்து உருவாகின்றது, ஒரு அழகான ஒரு விருப்பமாக என் வாழ்க்கையின் தேவையாக உருவாகிறது. ஒரு வித்து உருவாகிறது. அகிலங்களின் படைக்கும் திறன் கொண்டு அவ்வளவு சக்தி சேர்க்கைகளையும் கொண்டு என்னை உருவத்தில் என்னுடைய உள்ளத்தில் விதைக்கப்படுவது ஒரு வித்து, ஒரு விருப்பம், ஒரு அழகு. அந்த அழகு என்பது பரவலாக இருக்கக்கூடியது அழகை தவிர குறித்த மனிதருக்கு மட்டும் அந்த அழகு நிறைவேற வேண்டும் என்று விரும்புவாரையினால் சுயநலம். சுயநலம் இருக்கும் வரையில் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக இறைவனிடம் செல்லுபடியாக. ஒரு சின்ன நெகசக்தி வழியா இருந்தாலும் சரி சுகமாகணுங்கிறது நிறைவேறாது. சுண்டு வரல் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி உங்களுடைய பல எண்ணங்களில் அவ்வளவு பேருக்கும் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் வரையில் ஒரு சிறு கஷ்டம் கூட உங்களிடமிருந்து அது நீங்காது. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அந்த கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கை முழுமைக்கும். எண்ணங்கள் மீது சத்தியமாக நிறைவேற்றித் தருபவன் ஒருவன் தான். ஒவ்வொருவருக்கும் அழகான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பும் பொழுது ஒவ்வொருடைய இருதயத்திலும் அவன் அமைத்ததுதான். அதனை நான் பொருளாக மாற்றும் பொழுது அழகு என்பதை பொருளாக மாற்றிக்கொண்டு உலகத்தின் சில சுகாதார சுகங்களை கொடுக்கக்கூடிய அற்ப பொருள்களுக்கு நான் என்னுடைய இருதயத்தில் இனி படைக்கப்பட இருக்கக்கூடிய இனிதான் அது உருவம் என்ற ஒன்று இறைவனுடைய அருளை கொண்டு தோற்றம் பெற இருக்கும் பொழுது நான் அதனை என்னுடைய கற்பனைக்கு இதுவரை நான் பார்த்த சுகபோகங்களுக்கு உரிய கற்பனையாக ஆக்கி அதிலிருந்து ஒரு வாழ்க்கையை நான் எனக்காக வடிவமைக்கின்றேன் என்று நான் தவறிவிட்டேன். அதாவது நான் படைக்கப் போகின்றேன் எனக்காக வேண்டி, என்னுடைய சுகத்திற்காக, என்னுடைய தரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக நான் படைத்து இருக்கின்றேன். எப்பொழுது ஒரு பொருளை பொருளாக என் விருப்பத்தை கற்பனை செய்தேனும் அப்பொழுது என் வாழ்க்கை இதை தொடரும் காலமெல்லாம் நாசமாகிவிட்டேன். இறைவன் எனக்காக அளித்த விருப்பமானது ஒரு படைப்பை கொண்டு நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். இறைவனுடைய படைப்போ ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமானது, ஒன்றுக்கு மேல் ஒன்று சிறப்பானது. ஒவ்வொரு படைப்பும் தனித்தன்மை வாய்ந்தது, ஒன்று போல் மற்றது கிடையாது. தன் படைப்பிலிருந்து ஒன்றை அவன் படைப்பதில்லை, புதிய படைப்பாக படைக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் புதிய படைப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சும் புதிய பிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் நான் பிறவி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு மூச்சு போய்விட்டது, இறந்து விட்டேன், அடுத்த பிறவி புது மூச்சு உருவாகிறது. மூச்சு பிரிந்து மூச்சு உருவாகின்றது, மரணமடைந்து பிறப்பாக பிறவெடுக்கின்றேன். ஒவ்வொரு மூச்சிலும் அடுத்த மூச்சில் மறுபிறவி எடுக்க இருக்கின்றேன். பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரை நாள் வரையிலும் பிறவி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். தோற்றம் உங்களுடைய முகத்தோற்றம் அதை அறிவிக்கும். ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்படுகின்றது. 5 வயது குழந்தையாக இருந்த தோற்றம் இப்பொழுது கிடையாது. இன்று இருக்கக்கூடிய தோற்றம் நாளைக்கு கிடையாது. தோற்றம் மறைவு, படைப்பு மரணம், வாழ்வு இறப்பு, புதிய தோற்றங்கள். ஒவ்வொரு நாளும் நான் தோற்றம் பெறுகின்றேன், மறுமூச்சில் மரணம் பெறுகின்றேன். ஒவ்வொரு மூச்சிலும் பிறவி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே உங்களுடைய எண்ணங்களின் மீது, சத்தியத்தின் மீது, உங்களுடைய ஒவ்வொரு மூச்சின் தோற்றத்திற்காக வேண்டி, ஒவ்வொரு பிறவியினுடைய ஆரம்பத்திற்காக வேண்டி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள், பரவலாக்குங்கள். உங்களுக்கு மட்டுமே விருப்பம், உங்களுக்கு மட்டுமே சுகம் என்ற அந்த எண்ணத்தில் இதுவரையில் வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு என்று பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு என்ற பிரார்த்தனை மேற்கொள்ளக் கூடாது. இறைவனுடைய அது பரவலாகும். அவிதமாக எங்களுக்கு என்று நான் ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ளும் பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய பொறாமை உணர்வுகளை நான் நீக்குகின்றேன். பொருள்கள் அடிப்படையில் நான் எவ்வளவு சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேனோ அதிலிருந்து நாம் செலவு செய்ய வேண்டும். எவ்வளவு அதிகமாக சேமித்து வைக்கின்றனோ அந்த அளவுக்கு சுய லாபம் இருக்கின்றது. மற்றவர்களுக்காகவும் செலவு செய்யுங்கள். இருப்பை பற்றி கவலைப்படாமல், கணக்கு வழக்கு என்று ஒன்று இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மனதை விசாலமாக்குங்கள். என்னை படைத்த இறைவன் அவனுக்காக அவனை நன்றியோடு நினைவு கொண்டு என்னை இதுவரையிலும் காப்பாற்றிய இறைவன் இனியும் என்னை காப்பாற்றுவான். அவனை தவிர எனக்கு உணவளிப்பவன் இல்லை. அவனை தவிர என் வாழ்வுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவனும் இல்லை, கொள்பவனும் இல்லை. இனியும் நாளைய வாழ்க்கைக்காக அவனையே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்துமே நிலையில்லாதது. நானும் நிலையான வாழ்க்கைக்கான அருளாதாரத்தை விரும்புகின்றேன். என் இறைவன் எனக்காக என் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த திசைகளிலிருந்தும் எல்லா கோணங்களிலிருந்தும் என்னை வந்தடையக்கூடிய என் வாழ்க்கை தேவைகள் அவன் பொறுத்து ஒப்படைத்து விட்டேன். பொறுப்பேற்றுக் கொள்வதில் சிறந்தவன் அவன், வலிமை மிக்கவன், யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், எல்லா வழிகளையும் அறிந்தவன். இவ்விதமாக என் இறைவனை நான் நினைவு கூறுகின்றேன் நன்றியோடு. இதுவரையில் என்னை பாதுகாத்தது நான் அல்ல, என்னை பாதுகாத்தது என் இறைவன். பெரும் துன்பங்களில் நான் சிக்கும் பொழுது இறைவனே என்று கூப்பிடுகின்றேன். அவ்விதமாக நான் இறைவனே என்று கூப்பிடும் பொழுது எனக்கும் என் இறைவனுக்கிடையே எந்த விதமான ஒரு தரகரும் கிடையாது, பூசாரிகள் கிடையாது. எனக்கு அப்பால் என் இறைவன் ஒருமித்து விட எனக்கும் இறைவனுக்கும் நடுவே எதுவும் இல்லை. யாருடைய பரிந்துரையும் எனக்கு கூடாது. யாரும் எனக்கும் என் இறைவனுக்கிடையே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய தேவைகளை அறிந்தவன் என் இறைவன் ஒருவன் தான். எனக்கே என்னுடைய தேவை இன்னது என்று வார்த்தை வடிவமாக முழுமையாக மற்றவர்களிடம் கூறி அந்த தேவையை நான் உணர்வதைப் போன்று விரும்புவதைப் போன்று எனக்காக அவர்களை விரும்ப செய்ய முடியாது. ஆனால் இறைவன் நன்கறிவான். உங்களுடைய உணர்வாக ஒரு விருப்பத்தை கொண்டிருப்பதை இறைவன் மட்டுமே நன்கறிவான். இதனை நான் அறிபவனாக இருந்தால் எனக்காக ஒரு தலைவரையோ குருசாரியையோ ஒரு இடைப்பட்ட தொடர்புக்குரிய ஒரு ஏற்பாட்டையோ ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன். பெரும் துயரங்களில் ஆகும்பொழுது இது நிகழும். மனதிற்குள் வந்துவிடுவேன் இறைவனே என்று கூப்பிடும் பொழுது வெகுவாக என்னுடைய குரல் கூட காணும் போகும், சப்தம் கூட அடங்கிவிடும். உள்ளத்தில் அவ்வளவு வேகமாக என்னுடைய இறைவனை பற்றி நினைவு கொள்வேன். இது மட்டும்தான் சத்தியமான பிரார்த்தனை. உங்களுடைய வார்த்தை வடிவங்களை கொண்டு இறைவன் உங்களை இடைபெறுவதில்லை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை எந்த அளவுக்கு நீங்கள் விருப்பமாக ஏற்றுக்கொண்டீர்கள், நம்பிக்கைக்கு அப்பால் இது அவசியமான தேவை என்ற விருப்பத்தை கொண்டிருக்கின்றீர்களோ அந்த நேரத்தில் அது நிறைவேறும். இன்னமும் நெருக்கமாக நிறைவேறுவது எப்படி என்றால், உன்னை தவிர என்னுடைய தேவைகளுக்கு அதனை நிறைவேற்றித் தருவதற்கு எவரும் இல்லை, உனக்கு நிகராக என் தேவைகளை அறிந்தவனும் எவனும் இல்லை என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் வாழ காலமெல்லாம் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய தோற்றங்கள் பொழிவு பெறும். விரும்பியதன் மீது சத்தியமாக நம்பிக்கைக்கும் மேலாக அவசிய தேவையாக கொண்டு இது வேண்டும் தான் நிறைவேறிவிடும் என்ற அந்த ஆசையோடு நீங்கள் விரும்பினீர்கள். நம்பிக்கைக்கும் மேலானது விருப்பம், ஆசையோடு எதிர்பார்க்கின்றீர்கள். இப்பொழுது நிகழ்ந்துவிடும், நமக்கு அனுமதிக்கப்பட்டுவிட்டது, நெருங்கிவிட்டது என்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கையை விருப்பத்தின் அளவுக்கு உயர்த்துவான். நீங்கள் நெருக்கமாக உங்களுடைய விருப்பங்களை காண்பீர்கள், உள்ளத்தில் காண்பீர்கள். அங்கு அந்த பிரார்த்தனை சமீபித்து விட்டது. இனி அது உங்களை விட்டு நீங்காது, உங்களுடைய நம்பிக்கையும் உங்களை விட்டு பெயராது. உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக உங்களுடைய நம்பிக்கை விருப்பமாக நெருங்கட்டும். ஆசையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு தொலைவில் பார்க்காதீர்கள், சமீபமாக இருக்கிறது என்பதை நான் நம்முடைய நம்பிக்கையினுடைய உத்தரவாதத்திற்கு நம்பிக்கையினுடைய அழகுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை சந்தேகம் நீக்கப்பெற்று நிறைவேறக்கூடிய அளவுக்கு நாம் விருப்பமாக ஆக்கின்ற ஆசையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய நம்பிக்கை உண்மையாளர் என்பதை அறிய முடியும். நிச்சயமாக உங்களுடைய தோற்றங்கள், முகத்தின் தோற்றம் மாறிக்கொண்டு வருகின்றது. புதிய பிறவியாக நீங்கள் பிறவி எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். முற்பிறவியில் நீங்கள் எதனை நம்பினீர்களோ பிற்பிறவியில் அது உங்களுக்கு நன்மையாக உருவாக இருக்கின்றது. உங்களுடைய முற்பிறவிகள், கடந்து கொண்டிருக்கிற பிறவிகள் உங்களுக்காக நீங்கள் புதிய தோற்றமாக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, இந்த தோற்றத்திற்கு நீங்கள் உயர்ந்து வரும் பொழுது நன்மையை இப்பொழுது நான் விரும்புகின்றேன் என்னுடைய முற்பிறவியில், அடுத்த பிறவியில், அடுத்த மூச்சில், அடுத்த தோற்றத்தில் என்னுடைய முகம் முடிவாக இருக்கும். நான் செய்யக்கூடிய முற்பிறவியில் செய்யக்கூடிய காரியமெல்லாம் நம்பிக்கை கொள்வது மட்டும்தான். நம்பிக்கையை விருப்பமாக உயர்த்துவதும் விருப்பத்தை ஆசையோடு எதிர்பார்ப்பதும் மறைவானவற்றை இறைவன் மீது பொறுப்பேற்பதன் காரணமாக இந்த நம்பிக்கையை நான் எனக்கு அழகான விருப்பத்திற்கும் ஆசைக்கும் நெருக்கமானதாக நான் ஆக்கிக்கொண்டேனே, எப்பொழுது இறைவன் திருத்தெழுகின்றான். இந்த நெருக்கமும் ஆசையும் எப்பொழுது என்றால் பொறாமை குணத்தை நீக்கிவிட்டு எனக்கு மட்டும்தான் என்ற அந்த எண்ணத்தை நீக்கிக்கொண்டு பிறருக்கும் இது வேண்டும் என்று அந்த விருப்பத்தை கொண்டு வாழும்பொழுதுதான். யாரெல்லாம் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நிலை தாங்கிவிடக்கூடாது, அவர்களை மன்னிப்பாயாக இறைவனை என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் பொருள் நிரந்தரமாக அல்ல. யாரெல்லாம் பொருளை நிரந்தரமாக என்று எண்ணிக்கொண்டு அதன் காரணமாக ஒரு பெருமை வாழ்கின்றார்களோ பாவங்களுக்காக மதிப்பு கேடுகள். ஏனெனில் உங்களுக்கு நெருங்க வேண்டியது இதன் காரணமாக ஒருவருடைய பெருமை காரணமாக தவறிவிடக்கூடாது. இறைவன் ஒருவருக்கு ஒரு நன்மையை படைக்கும் பொழுது அதை என்னை பரவலாக்குகின்றான் எல்லோருக்கும். அவிதமாக பரவலாகி கொண்டிடக்கூடிய ஒரு நன்மையை தடுப்பது நம்முடைய பொறாமை. அவனுக்கு வரக்கூடாது என்றால் நிச்சயமாக அவனிடமிருந்து உங்களுக்கு பரவி வருவதை நீங்கள் தடுத்துவிட்டீர்கள். அவர்களுக்கு இறைவன் கொடுப்பதை யாரும் தடுத்து விட முடியாது. பரவி வரக்கூடிய நீங்கள் கருத்தீர்கள் உங்களுடைய பிராமின் காரணமாக. பிராமையை நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையில் எங்கள் இறைவனை என்று மேற்கொள்ளுங்கள். பின்னர் என்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவாயாக இறைவனை என்று நீங்கள் அவனை அழையுங்கள். 42 அத்தியாயம் 19 வசனம். அல்லாஹ் தன் அடியார்களின் பால் அன்பு மிக்கவனாக இருக்கின்றான். அடியார்கள் என்றால் யார்? அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள். அவனுடைய தன்மைகள் என்ன? அவனுடைய குணங்கள் என்ன? இறை குணங்கள் இறைவனாக நாம் பார்க்கின்றோம். அந்த குணத்திற்கு உருவம் கிடையாது. படைப்பவன் என்றால் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைப்பவன். அப்படியானால் கை கால்கள் அவனுக்கு கூடாது. எதனையும் பொருள்களை எடுத்து சேர்த்து ஒரு உருவத்தை அமைப்பது என்பது இந்த கொள்கை அடிப்படையில் பார்க்கப்படுது. இறைவனுடைய படைப்பில் தான் மறைவிலும் எந்த ஒரு பொருளுமாக இல்லாத நிலையிலிருந்து. எனவே அவனுக்கு கைகளும் கால்களும் மூக்கும் நம்மை போன்ற அமைப்பு கிடையாது. நம்மையும் அவன் படைத்தவன் தான். நாம் அவனுடைய கற்பனையில் உருவானவன் தான். இந்த கற்பனையை கொண்டு நாம் அவனை எப்படித்தான் என்று கற்பனை செய்வது இறை நம்பிக்கையை விட்டு நம்மை பிரித்துவிடும். உருவமாக அவனை பார்க்க முடியாது. இது சத்தியமாகும். இந்த சத்தியத்தின் மீது யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் இறைவன் அன்பு செலுத்துவராக இருக்கின்றான். மறைவானவற்றை நான் நம்புகின்றேன் என்று இருக்கும் பொழுது எனக்காக படைப்பேற்கக்கூடிய ஒரு விருப்பத்தை அமைத்தவன். நான் அதனை படைக்கப் போவதில்லை. அது ஒரு புதிய படைப்பாகும். இறைவன் தன் படைப்பை பற்றி கூறும் பொழுது புதிதாக படைப்பவனே செய்வது. உங்களுடைய ஒருவரை தோற்றத்தையே ஒவ்வொரு நாளும் மாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று கவனிக்கவில்லை. என்னுடைய படைப்பில் ஒன்றை போல் ஒன்று கிடையாது. நான் காக்கடிப்போனும் இல்லை. என்னுடைய சொந்த படைப்பையே அப்படியானால் படைப்பாளன் என்ற தகுதியை நான் இழந்துவிட்டேன். இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லை. உங்களுக்காக நாளைய வாழ்க்கையில் ஒன்றை நீங்கள் விரும்பும் பொழுது, சத்தியத்தை கொண்டு விரும்பும் பொழுது, நீங்கள் இதுவரை அறியாத ஒரு படைப்பாக உங்களுக்கு உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய அழகான விருப்பங்களுக்குரியதாக வந்து சேர வேண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் அறியாத ஒன்று உங்களுக்காக இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் அறிந்து வைத்திருப்பதிலிருந்து உங்களுக்கு இறைவன் தரப்போவதில்லை. அதனை இறைவன் தன்னுடைய வாக்காக உங்களுடைய எதிர்த்து அமைக்கவில்லை. எப்பொழுது நான் அதனை ஒரு உருவமாக பார்க்கின்றேனோ அது உங்களுக்காக கொஞ்சம் சொற்பமாக கொடுக்கப்படுகின்றது. மிகுதியான அளவு உங்களுடைய தேட்டத்தை வைத்திருக்கின்றான். அது போதாது என்று நீங்கள் உங்களுடைய இலக்காக ஒரு குறிப்பிட்ட பணத்தை பொருளை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அது அவ்வளவு சுலபமாக வரப்போவதில்லை. இறைவனிடமிருந்து உள்ள உதவி இருக்குமானால் வெகு சுலபமாக வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளைக் கொண்டு நீங்கள் படைப்பதை இறைவன் படைப்பதை போன்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய படைப்புக்கும் இறைவன் விதித்த அந்த விதிக்கும் நேர் எதிர்மாறானது. ஒன்று தாழ்ந்தது, இன்னொன்று உயர்ந்தது. இறைவன் உயர்வான தகுதிகளை உங்களை அமைக்க வேண்டி அதன் பாடங்களை உயர்த்த வேண்டி தன்புறமிருந்து ஒரு வாக்கை கொடுக்கின்றான். பூமியிலிருந்து பொருள்களிலிருந்து நான் உங்களுக்காக கிடைக்கப் போவதில்லை. நிச்சயமாக வானங்களின் மறைவான செய்திகளிலிருந்து உங்களுக்கு ஞானங்களை கொண்டு உயர்த்துவேன். அந்த ஞானங்கள் என்றால் என்னவென்றால் உங்களுடைய கல்விக்கு அப்பா மறைந்திருப்பது ஞானங்களாகும். உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த அறிவுக்கும் அப்பால் உருவாக இருக்கக்கூடிய அந்த படைப்பை பற்றிய ஞானங்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் விதமாக விருப்பத்தை அமைக்கின்றான். அந்த விருப்பம் உருவம் சம்பந்தப்பட்டதில்லை. விருப்பம் உணர்வு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. சுகமாக வாழுங்கள் இறைவனுடைய வாக்கு. இதற்கு நோய் நொடிகளோடு மன குமுதல்களோடும் கவலைகளோடும் நீங்கள் இருக்கும் பொழுது சுகமாக வாழுங்கள் என்றால் எந்த பொருளை கொண்டு இந்த சுகத்தை நீங்கள் கிடைக்கப்படுகிறீர்கள்? உலகத்திலிருந்து எந்தெந்த பொருள்களையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு வானட முதலாக பூமி வரையிலும் பாவெளிகளும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் கோள்களும் இன்னும் நீங்கள் அறிந்தவைகள் அறியாதவைகள் அவ்வளவையும் சேர்த்து வைத்துக் கொண்டு உங்களுடைய மனக்குமுறை நீக்கிட முடியுமா? உங்களுடைய உடல் நோய்களில் இருந்த கஷ்டங்கள் இருந்து இன்று இப்பொழுது உங்களுக்காக விடுதலை பெற முடியுமா? இனி என்றென்றுமே எந்த மன கஷ்டமும் பொருள் கஷ்டமும் இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இது வேண்டுமா? வேண்டும். பெருமை கொண்டவர்கள் இது சாத்தியமா என்று கேட்பார்கள். இறைவன் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் அது எப்படி சாத்தியம் என்று கேட்கும் பொழுது இவர்கள் நிச்சயமாக பெருமை கொண்ட மனிதர்கள். பெருமை கொள்வோரை இறைவன் தன் அடியாளாக எடுத்துக் கொள்வதில்லை, அவன் நேசிப்பதும் இல்லை, அவன் மீது அன்பு காட்டுவதும் இல்லை. அல்லாஹ் தன் அடியாக இருப்பால் அன்பு மிக்கவன். இறைவனுடைய குணத்தை கொண்டு யார் வாழ்கின்றார்களோ, அந்த குணம் வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ, அந்த குணத்திற்கு யார் அடிமைப்படுகின்றார்களோ, இவர்கள் இறையடியார்கள். நான் மற்றவர்களை மன்னிப்பவனாக இருக்க வேண்டும், இலக்க குணம் யார் கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் இறைவனடியார்கள். மன்னிப்பு என்பது ஊருக்கு காட்டுவதற்காக அல்ல, இலக்க குணம் அதிகரிக்கின்றது. இறைவனை தவிர அது அதிகரிக்க முடியாது. மனிதர்கள் செய்யும் குற்றங்களுக்காக அந்த இரக்கத்தினுடைய மிகுதியின் காரணமாக அவர்கள் அதனை புறக்கணிப்பார்கள், அலட்சியப்படுத்துவார்கள், மன்னிப்பார்கள். இந்த இரக்க குணம் வேண்டுமே என்று நீங்கள் விரும்பும் பொழுது, இந்த குணத்திற்கப்பால் எந்த குணமும் எனக்கு வேண்டாம் என்று அந்த குணத்திற்கு நீங்கள் அடிமையாகும் பொழுது, அவ்வளவு வேட்கைகள் விரும்பும் பொழுது, இறைவனுடைய அடியார்களாக அல்லாஹ்வின் அடியார்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். இந்த இலக்க குணத்திற்காக வேண்டி நீங்கள் அடியார்களாக மாறுகின்றீர்கள். இறைவன் படைப்பாளன், படைக்கும் சக்தி படைத்தவன். அவன் எனக்கு அவனுடைய சக்தியிலிருந்து அளிக்க வேண்டும், நானும் இறைவனோடு இணைந்து அவன் எனக்கு கற்கக்கூடிய அந்த ஞானங்களை கொண்டு நினைத்த விதத்தில் என்னுடைய காரியங்களை ஆற்றிக்கொள்ள ஒரு புதிய சக்தியை எனக்காக என் இறைவன் படைப்பதற்கு எனக்கு உதவி புரிவான். அவனுடைய சக்திகள் என் நாட்டப்படி என்னுடைய இறைவன் எனக்காக படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும், வானங்கள் முதலாக பூமியில் உள்ள அனைத்து சக்தி சேர்க்கைகளையும் நான் விரும்பிய விதத்தில் என்னுடைய காரியங்களை ஆற்றிக் கொள்வதற்காக வேண்டி அந்த ஞானங்களை எனக்கு கற்பிப்பானே, ஞானம் மிக்கவன், இந்த ஞானங்களுக்கு நான் அடிமையாகின்றேன். இப்பொழுது நான் இறைவனுடைய அடியாளாக ஆகின்றேன், அவனுடைய அன்பு என் பால் இருக்கிறது என்பதை. அவன் உணவளிப்பவனாக இருக்கின்றான், முடிந்த வரையில் நான் மற்றவர்களுக்கும் உணவளிப்பவனாக இருக்கேன். அதனால மற்றவர்கள்லாம் ஏழை என இருக்காங்க அப்படின்னு கிடையாது, அழகான நன்மையான தூய்மையான உணவு எனக்காக இருக்கும் பொழுது யார் மதுவானால் அதிலிருந்து எந்த தேவையும் நான் கொள்ளாமல் யார் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய தேவையை பெரிதாக கருதக்கூடிய அந்த மனம் எனக்கு வேண்டும். நன்மைகள் அவ்வளவும் பரவலாக இருக்கின்றன. சில பதார்த்தங்களில் ஒன்று ரொம்ப ருசியாக அமைந்து விட்டது, அது கொஞ்சமா இருக்குது, இது ருசியா இருக்குது, நம்ம வச்சுக்கிறோம், மற்றதை கொடுப்போம் மற்றவருக்கு, அப்படி மற்றது நீங்க வச்சுக்கோங்க, இதை கொடுங்க, நிச்சயமாக பரவலாக்க வேண்டும். நீங்கள் எதனை உங்களுக்கு அழகான ஒரு ருசியான ஒரு தேவையாக கொண்டிருக்கின்றீர்களோ அதனை இறைவன் ஒரு சோதனைக்காக சொற்பமாக ஆக்கிவிட்டு சோதிக்கின்றான். நாலஞ்சு பேர் புதுசாக வர்றாங்க, அவன் கொடுப்பீங்களா இல்லையா, அன்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்க அவனுடைய அடியார்களாக நீங்கள் மாறுகின்றீர்கள். அவன் உங்கள் பாலம் தந்திருக்கிறான். இறைவனுடைய குணங்களுக்கு நிகராக எந்த குணமும் இல்லை, அது ஒரு அதிசயம். அவனுடைய குணம் குணாதிசயம். அவனுடைய குணாதிசயங்களை உங்களுடைய விருப்பங்களாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாருமே அடியார்களாக ஆகின்றது. உங்களுடைய தேவைகளை நம்பிக்கை என்ற ஒரு இடையூறு இல்லாமல் ரொம்ப நெருக்கமான சமீபமான அடைபடக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு நெருங்கிவிட்டதை ஞானங்களை கொண்டு உணர்த்தி அதன் மீது ஆசையோடு இந்த வர்க்கம் செய்வான். எங்கள் இறைவனே என்று ஆரம்பியுங்கள், மற்றவர்களுக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று அப்பொழுது உங்களுக்கு நிரப்பமாக்குவான். எனக்கு மட்டும் என்று கேட்கும் பொழுது அது பிரார்த்தனை இல்லை. சுகமான அனுபவங்களில் வாழவை அனுபவங்களை படைப்பவன் அவன். உங்களுடைய குணங்களை குணாதிசயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிசயிக்கத்தக்க குணமாக இறைவனுடைய குணம் இருக்கின்றது. ஒவ்வொன்றுமே மனிதர்கள் மீது அவ்வளவு நன்மைகளுக்காக வேண்டிய தன் மீது கடமையாக்கிக் கொண்ட அந்த இறை குணங்களை குணத்தின் அதிசயமாக இருக்கக்கூடிய, இப்படி இல்லாமல் ஒரு குணம் இருக்க முடியும் என்று, இவ்வளவு அழகான குணங்கள், இவ்வளவு பரவலாகவும் விசாலமாக இருக்கிறது, இந்த குணாதிசயங்களின் மீது இறைவனுடைய ஆற்றலின் மீது அந்த குணாதிசயம் எனக்கு விருப்பமாக இருக்கும் பொழுது நான் அந்த குணாதிசயத்திற்கு அடிமைப்பட்டு விட்டேன், அது எனக்கு வேண்டும் என்ற அளவுக்கு வெற்றி கொண்டு விட்டேன். இதனை இறைவன் கவனிக்கிறான். ஆயிரம் கோடி மக்களிடமிருந்து ஒருவரை கவனிக்கின்றான் இந்த குணாதிசயத்தை கொண்டிருப்பான். அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றார். ஏனென்றால் அவருடைய பிரார்த்தனை பரவலானது. சுயநலம் நீங்க பரவலாக இறைவன் அந்த குணத்தை கொண்டு வாழும் காரணமாக கண் பார்க்கும் திசையில்தான் அவர்களுடைய நன்மைகள் பரவலாகும். எண்ணங்கள் போகும் அந்த மிகப்பெரும் ஆளுமைக்கு உரிய வானங்களின் எல்லைகளையும் தாண்டக்கூடிய அந்த குணாதிசயத்திற்கு இன்னும் பேராற்றல் மிக்க தன் ஆற்றலை கொண்டு தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஞானங்களை கொண்டு உங்களை உயர்வாக்குவான். அந்த உள்ளத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அல்லா தன் அடியார்கள் பால் அன்பு மிக்கவன். அவன் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பான், விரும்பியதெல்லாம் கற்றுக் கொடுப்பான். உங்களுடைய எண்ணங்களின் மீது ஆற்றல் நினைத்தது நடக்கும். ஆசை கொள்ளுங்கள், அவ்வளவு பேருக்கு அது உண்டு. உங்களை மட்டும் இந்த உலகத்தில் வாழ்விப்பதற்காக வேண்டி சில அதிசயமான ஆற்றல்களை பெற வேண்டும் என்று நீங்கள் முனைய வேண்டாம். நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற விருப்பம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, அது நீங்கள் இறைவனுடைய அருள் அவ்வளவு பேருக்கும் உண்டு. அது என்ன இருக்கிறதா இல்லையா? இந்த கெட்ட குணம் மதி கெட்ட குணம் என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான ஒரே அடையாளம் உங்களுடைய பெருமை. நான் சிறப்பாக வாழ்கின்றேன், நாங்கள் அனைவருமே சிறப்பாக வாழ வேண்டும் என்று எண்ணும்பொழுது பெருமை இருக்காது. எல்லோருக்கும் விரும்பும் பொழுது நான் பணிவையும் மேற்கொள்வேன், என்னிடம் அதிகமாக இருந்தால் பிறருக்கும் கொடுப்பேன். பொறாமையும் வேண்டாம். ஒருவர் நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றனர், பொறாமையும் வேண்டாம். இந்த பெருமையும் பொறாமையும் நீக்கப்பட்ட நிலையில் என்னுடைய வாழ்க்கை அதிசயமான வாழ்க்கை, அதிசய குணங்களை கொண்டிருக்கக்கூடியது. இந்த குணாதிசயத்தை யார் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய அடியார்கள். அவர்கள் பால் இறைவன் அன்பு செலுத்துகின்றார். எனவே அவர்களுக்கு வேதனை என்பது எந்த கோணத்தில் இருந்தும் எந்த திசையிலிருந்தும் அவரை நெருங்கப் போவதில்லை. தான் நாடியோருக்கு சேவைகளை அளிக்கின்றார். 42:19 அல்லாஹ் தன் அடியார்கள் மேல் அன்பு மிக்கவன், தான் நாடியவர்களுக்கு சேவைகளை அளிக்கின்றான். யாரை இறைவன் நாடுகின்றான்? தன்னுடைய நாட்டத்திற்குரியவனாக நேசத்திற்குரியவனாக என்றால், யார் தன்னுடைய குணங்களின் மீது வெற்றி கொண்டிருக்கின்றார்களோ, யார் தன் குணங்களின் மீது அடங்காத ஆசை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தன்னுடைய நெருக்கமான அடியானாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய விருப்பங்களை அவர்களுக்காக பூர்த்தி செய்வதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். அவர்கள் மீது மன்னிப்பையும் அளவுக்கதிகமாக அளிக்கின்றான். அவர்கள் மீது பொறுமையையும் மேற்கொள்கின்றான். அவர்களுக்காக தன்புறத்திலிருந்து ஞானங்களையும் கற்பிக்கின்றான். இன்னும் தான் விரும்பியதெல்லாம் அவர்களுக்கு அவன் அனுமதிக்கின்றான். அவர்கள் பெருமை கொள்வதும் இல்லை. இன்னும் மனிதர்கள் மீது அவர்கள் இதை கொண்டு அன்பு பாராட்டுவதாக இருப்பார்கள். தங்களிடமிருந்து உள்ள நன்மைகளிலிருந்து பிறருக்கும் தாராளமாக தருவார்கள். உடலை கொண்டும் எண்ணங்களைக் கொண்டும் பொருள்களைக் கொண்டும் முடிந்தவரையில் அவர்களுடைய சோர்வும் பெரும்பாலும் தீண்டாது. ஏனென்றால் இறைவனுடைய உதவி அவர்கள் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு சோர்வும் தீண்டாது. அவர்களுடைய இரவு நேரம் அவர்களுக்காக பாக்கியமிக்க இரவாக அமைக்கப்படுகின்றது. அந்த பாக்கியமிக்க இரவு என்னவென்றால், பகலும் இரவும் உங்களுடைய அக்காட்சிகளாக அமைகின்றன. பகல் நேரங்களில் நீங்கள் விழித்திருக்கின்றீர்கள், இரவு நேரங்களில் நீங்கள் தூங்குகின்றீர்கள். இரவு என்றால் தூக்கத்திற்குரியது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். பகல் என்றால் உடைப்புக்குரியது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். பகல் என்பது குடும்ப வாழ்க்கை. நீங்கள் உங்களுடைய குடும்பம் சகிதமாக இறைவனுடைய பேரவையில் கண்புரட்சியோரும் நிழல்களிலும் சாய்ந்தவர்களாகவும் இறைவனை போற்றுபவர்களாகவும் நீங்கள் வாழ வேண்டி அவனுடைய ரம்யத்தையும் கண்புரட்சியையும் அழகையும் அவன் உங்களுக்காக இருக்கக்கூடிய அவ்வளவு பேராற்றல் மிக்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய 5 புலன்களுக்கும் நிரப்பமாகவும் இன்னும் அதிகமாகவும் கண் கொள்ளாதது என்று நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கண்களுடைய குளிர்ச்சிக்கும் அப்பால் உள்ளத்தின் குளிர்ச்சிக்கு வந்து இறைவனை நீங்கள் போற்றக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாட வேண்டும் பகல் பொழுதுகளில். ஆனால் பகல் பொழுதுகளில் நாம் வீட்டை விட்டு வெளியேறி ரோடுகளில் அலைந்து வீதிகளில் பிரிந்து நாயாய் பேயாய் அலைந்து அற்ப காசுகளுக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றேன். உலகத்தினுடைய வழிமுறைகளை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக உங்களிடம் இறைவன் கேட்கும் பொழுது உங்களுக்கு வீடு வேண்டுமா ரோடு வேண்டுமா கேட்டா உங்களுடைய பதில் என்ன? ரோடா வீடா எது வேண்டும்? வீடு என்று உங்களுடைய மனம் விரும்பும் பொழுது அதனை ஏன் இன்னும் அதிகமாக விரும்பவில்லை? ரோடுகளில் அலைவதை ஏன் இந்த வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டேன்? பிற மனிதர்கள் என்ன வீட்டிலேயே உட்கார்ந்துருக்காரு வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டுவாங்கிறதுக்காக வேலை இருக்குதோ இல்லையோ ரோட்டில் அடைவோம் சுட்டு அடையிறமே வீட்டில் உள்ள பெண்களும் நீங்கள் ரோட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது வேலைகளை செய்யுங்க, ஏன் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கீங்க? நாலு பேர் நம்மளுக்கு தப்பா நினைப்பாங்க. குணக்கேடைகள் ரோடுகளில் அழைவு செய்கின்றன, வீதிகளில் உணவு செய்கின்றன. உங்களுக்காக அமைத்தது உங்களுடைய வீடு. நீங்கள் வீட்டை உடையவர்கள், அகிலங்களில் நீங்கள் ஆட்சி செய்வர். உங்களுடைய தேவைகள் உங்களுக்காக நிறைவேறும். உங்களை சுற்றிடும் மழை எப்படி மாபெரும் பாக்கியம் உங்களுடைய உணவாதாரம் வாழ்வாதாரம் அது உங்களுடைய குறையை பீத்துக் கொண்டு வருகின்றதோ அதை போன்று ஒவ்வொரு நன்மையும் வரும். ஏன் என்று ஏன் உங்களால் நம்ப முடியவில்லை? காற்று புக முடியாத இடத்திலும் அவனுடைய அருள் நிரம்பியிருக்கின்றது. விருப்பங்கள் இறங்கியிருக்கின்றன. இது வேண்டும். வெளிச்சமான வாழ்க்கை வேண்டும். பரிச்சயமான வாழ்க்கை நான் சுகம் மட்டும்தான் எனக்கு, நன்மைகள் மட்டும்தான் எனக்கு. விதிவிலக்காக கூட எவரொருவரையும் துன்பங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் உருவாகின்றது. காற்று கூட அடைத்துவிட்டால் உள்ளே வராது, ஆனால் இதனை அடைக்க முடியாது. இறைவனுடைய விருப்பங்கள் உங்களை கேட்கின்றன. அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இறைவன் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அந்த எண்ணம் அவன் நாடிய விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய அறிவை கொண்டு அதனை நீங்கள் பொருளாக படைக்காதீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் படைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உயிரோட்டம் இல்லாதது என்பதை அறிவீர்கள். செத்த பிணங்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் சரி அதில் உங்களுக்கு உயிரோட்டம் கிடையாது. உயிரில்லாத ஜடங்கள் பிணங்கள் உங்களுடைய கண்டுபிடிப்புகள். மறைவானவற்றிலிருந்து இறைவன் உங்களுக்காக படைப்பானே, நீங்கள் படைப்பாளனோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஒரு ஆசை வேண்டும். நான் படைப்பாளனோடு இயங்க வேண்டும். படைக்கப்பட்ட பொருள்களோடு என்னை நான் அழித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவ்வளவு பொருள்களும் அழியும், நான் அவற்றை நன்றி அழிவது கூடாது. இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் சுகம் வேணும் விரும்புகிறேன். இந்த சுகத்தின் மீது நீங்கள் ஆசை கொண்டிருக்கின்றீர்கள். இதனை அளிப்பவன் இறைவன் ஒருவன் தான் என்பதை சேர்க்க வேண்டும். அது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இறைவனிடமிருந்துள்ள ஒரு அருள். மாபெரும் கொலை இறைவன் உண்மையாளன், பொய்யுரைப்பவன் இல்லை, சத்தியமானவன். வெறும் போக்குக்காக உங்களுக்கு பொய்யான வாக்குகளை அளிப்பவன் இல்லை. அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அவனுக்கு இந்த காரியங்கள் லேசானது, எனவே அவன் இயலாதவனோ என்று நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இறைவன் தன்னை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. பேரறிவாளன் பேராற்றல் மிக்கவன் என்று உங்களுக்காக தன்னை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்கின்றான். அந்த விஷயத்திலும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே பெயர்களாக மாறி இறைவனுக்கு இதெல்லாம் சாத்தியமில்லை என்ற அளவுக்கு அவனை உங்களுடைய எதிர்ப்பிட்டு நீக்கும் பொழுது உங்களுக்காக படைக்கப்பட்ட அந்த பொருள் உருவாகி கொண்டிருக்கும் போது சிதைந்து வருகின்றது. கருச்சிதை போன்று கர்ப்பம் கொண்டுவிட்ட நீங்கள் அதனை சிதைவு செய்யாதீர்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறுதி வரையில் உங்களுடைய இறைவன் தான் நாடியதை கொண்டு உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். கஷ்டங்களோடும் சில சுகங்களோடும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுகங்கள் இறைவன் அமைத்தது, கஷ்டங்கள் நீங்கள் பெருக்கணும். நல்ல நிலையில் என்னுடைய மனம் சில சமயங்களில் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நான் என் இறைவனுக்கு நன்றி உணர்வோடு எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கின்றது, என் இறைவனே நீயே அமைதி அளிப்பவன், இந்த அமைதியை அதிகரித்துக் கொள்கிறது. ஒரு சிறு சுகம் இருந்தாலும் அதிகரித்துக் கொள்கிறது. சின்னதா இங்கே ஒரு தலைவலியோ ஒரு கண் வலியோ தாங்க முடியாத அந்த சூழ்நிலையில் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வெளிப்படுகிறது. ஒரு சுவை கிடைக்குது, அந்த வழி நீங்கிவிட்டு திரும்பவும் கட்டுறது. அந்த நீங்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் இறைவனை அதிகமாக நினைவு கொள்ள வேண்டும். அவனுக்கு நன்றியோடு இந்த சுகத்தை நீ அதிகரித்துக் கொள்கிறேன் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்விதமாக அல்ல. அந்த வழியானது குறையும் பொழுது அடுத்த செகண்ட் அதே நேரம் திரும்ப எப்ப வரப்போகுதுதான் கேட்டு வழி வந்துடுமே, திரும்ப வந்துடுமே சொல்றோம். வழி வந்துட்டா அடங்கணுமே சொல்றோம். அடங்கணுமே சொன்னதுக்காக வேண்டி அடங்க அடங்கி முடிக்க அது எங்கிருந்து வந்தது என்பதை சிந்திக்காத காரணமாக திரும்ப வரும் என்று நினைக்கிறீர்கள், திரும்ப வரும். உங்களுடைய எண்ணத்தின் மீது அது சாதாரணமான எண்ணம் என்று எனக்கு வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இறைவனுடைய பேராற்றலை கிரகிக்கக்கூடிய அமைக்கக்கூடிய மாபெரும் தூய்மையான புண்ணியஸ்தலமாக இறைவன் அங்கு அமைத்திருக்கின்றான். இறைவனுடைய வாக்குகளை மட்டுமே நீங்கள் விளைவிக்கக்கூடிய விதமாக அழகாக அதனை ஏற்றுக்கொள்ளும் விதமாக. உடம்பு வலிக்கிறதுன்னு சொன்னா எப்போதுமே உடம்பு வலிக்கிறது கிடையாது. ஒரு நாள் கூட உடம்பு வலிச்சாலும் சரி, அவ்வப்போது ஒரு ரிலீஃப், ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ 10 செகண்டோ அந்த ரிலீஃப் கிடைக்கும். நீங்க விரும்பினதுக்கு எப்படிதான் இப்ப இது அதிகரிச்சு கேட்கணும். அந்த நேரத்தில் இறைவனை நீங்கள் போற்ற வேண்டும். நிச்சயமாக நீ உண்மையாக இவ்வளவு கடுமையான வழிகளுக்கு இடையே ஒரு சின்ன உன்னுடைய அத்தாட்சியை நீ எனக்கு அமைத்திருக்கின்றாய், அதனை நான் சொல்கின்றேன். ஆனால் பெரும்பாலும் நாம் இந்த அத்தாட்சியை தவறடைகின்றோம். அது கொஞ்ச நேரத்துக்கு நீங்க திரும்ப வந்துடும். ஒரு நாள் போற விட்டுருந்தா கூட வந்து அப்படித்தான் அது போயிடும், திரும்ப வரும். அறிவு, கெட்ட அறிவு, எனக்கு தெரியுமே எல்லாமே அது போகாது திரும்ப வரும் சொல்றது ஒரு அறிவு, அது ஒரு கருவி. என்னுடைய அறிவை நான் செருப்பாக ஆக்க வேண்டும், விளக்கமாற்றாக ஆக வேண்டும். அந்த அறிவை நான் ஒரு பெருமைக்குரியதாக கருதும் போதெல்லாம் இவ்விதமாக இறைவன் தன்னுடைய அத்தாட்சிகளை கொண்டு ஒரு சொற்ப நேரத்திற்கு தன்னுடைய புறத்திலிருந்து ஒரு ஆற்றலை கொண்டு அதை நீக்கியிருக்க அந்த ஆற்றலை என் வாழ்க்கை முழுமையாக ஆக்கிக்கொள்ள என்னுடைய அந்த தருணத்தில் நான் திரும்பவும் வரும் என்று இருக்கின்றேன். அதை பற்றி மறந்தவனாக கொஞ்ச நேரமாக எனக்கு சுகமாக கூடாதா என்று துடிக்கக்கூடிய வழி அந்த சுகமாகும் பொழுது அடுத்தது எப்போ வரும் திரும்ப வந்திருந்தேன். அந்த சைத்தானை நான் நினைத்துக் கொண்டேன், நன்மைகள் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கேடுகளை அதிகமாக நினைக்கிறேன். இந்த நன்மைக்கு காரணம் வந்தது காரணம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சதுக்கு காரணம் டோட்டல் ரெடி கிடைச்சதுக்கு காரணம் நீங்க விரும்புறது காரணமாக அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் அந்த ஒரு துடிப்பொழுதில் நடிப்பொழுதில் இதனை அதிகமாக்கக்கூடிய இறைவனே, நிரந்தரமாக்கூடியவனே என்று இறைவனை போற்றியவனுடைய வாக்கு உண்மையான. நீ யாவற்றின் மீதும் அதிகாரம் படைத்தவனாக இருக்கின்ற கெட்ட எண்ணங்களிலிருந்து என்னை பாதுகாத்துக்கள், துஷ்ட எண்ணங்களிலிருந்து என்னை பாதுகாத்துக்கள், கெட்ட சக்தியின் சூழலிருந்து நீ எண்களை பாதுகாத்துக்கள். சின்ன சின்ன நன்மை வரும் பொழுது நான் எனக்கு என்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு எங்கள் இறைவனை என்று ஆரம்பியுங்கள். இறைவன் தந்தைய காரியங்களில் பரவலாக்குவோம். உங்கள் ஒருவருக்காக வேண்டும் நன்மையை நீங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் எங்கள் இறைவனே, எங்கள் இறைவனே என்று குறிப்பிடும் பொழுது பெருமையை நீக்கிக் கொண்டவர்களாக நீங்கள் அடைவீர்கள், பொறாமையை தவிர்த்துக் கொண்டவர்களாக வெறுத்தவர்களாக நீங்கள் அடைவீர்கள். எங்கள் இறைவனை என்று அடைக்கும் பொழுது அடுத்த தேவையை நான் என் இறைவனிடம் இணைந்துவதற்கு முன்பாக பெருமை இருக்கும் பொறாமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக்கொள் இறைவனே என்ற அந்த ஒரு உணர்வோட்டம் இருக்க வேண்டும். எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக வேண்டி, நினைத்தால் சுகம் என்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் அடைவதற்காக வேண்டி, எண்ணங்களின் மீது சத்தியமாக இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய அவ்வளவுமே உங்களுக்காக மட்டுமல்ல உங்களை முன்னுதாரணமாக ஆக்குவான். அதே சமயத்தில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகளை கொடுத்திருக்கின்றேன். அதிலிருந்து அவர்கள் பெருகும் பொழுது தனித்தனியே முறையே ஒவ்வொருவரும் இறைவனுடைய ஆற்றலினால் ஒருவர் மற்றவருக்கு அவனுடைய ஆற்றலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முன்னுதாரணங்களாக, தனித்தனியான உதாரணங்களாக, தனித்தனியே இந்த அகிலங்களில் அவர்களும் தனித்தனியே இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுது நானும் என் இறைவனும் போதுமானவர்கள் இந்த அகிலத்தில் நான் வாழ்வதற்காக 1000 கோடி மக்களிடையே தனித்து விளங்குவதற்கு என் இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த உணர்வை கொண்டு நீங்கள் வாழ்க்கை. நிச்சயமாக இறைவன் பேராற்றல் மிக்கவன், வலிமை மிக்கவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மறுமையினுடைய இடைச்சலை விரும்புங்கள், நீங்கள் மறுபிறவி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு முற்றிலும் தோற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். முந்தைய தோற்றத்திற்கு பிந்திய தோற்றம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த தோற்றம் அகத்திலிருந்து முகத்தில் விளையக்கூடிய தோற்றம். நம்பிக்கையின் காரணமாகவும் உறுதியின் காரணமாகவும் நீங்கள் கொண்டிருக்கிற தோற்றம். எனக்கு நோய்கள் இருக்கிறது என்று குழந்தைகள் வேண்டாம் என்று, இந்த நோய்கள் சுகமாக வேண்டும் என்று இறைவன் அறிவிப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு பொருளாதார கஷ்டம் இருக்கிறது என்று குழந்தைகள், இந்த பொருளாதார கஷ்டம் ஒரு காலம் உங்களை தீண்டக்கூடாது என்று இடைப்படுகின்ற விரும்புங்கள். மறுபிறவியை விரும்புங்கள், மறுமையை விரும்புங்கள். நீங்கள் சொத்த காலத்தில் முந்தைய தோற்றங்களில் வாழ வேண்டாம். உங்களுடைய முகத்தோற்றம் மாற வேண்டும். வேதனையே என்று இருக்கக்கூடிய இந்த தோற்றம் இறைவன் சத்தியமானவனே என்று கொள்ளக்கூடிய புதுப்பொழிவோடு அந்த தோற்றம் மாறி விளங்க வேண்டும், மாற்றமாக விளங்க வேண்டும். உங்களுடைய எண்ணத்தின் மீது தூய்மையாக நீங்கள் விளங்கும் காலமெல்லாம் இறைவன் விதித்த விதியின் மீது அணையாக நிச்சயமாக அது உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு பெருமையை நீக்கிக் கொண்டிருக்கிறோம், பொறாமையை நீக்கிக் கொண்டிருக்கிறோம், பொறுமையை மேற்கொள்கின்றோம், பணியை மேற்கொள்கின்றோம், சக மனிதர்களிடத்தில் இரக்கத்தின் காரணமாகவும் மன்னிப்பின் காரணமாகவும் பணிவோடு நீங்கள் வாழ்கின்றீர்களோ, நீங்கள் எண்ணிய இறைவன் கொடுத்த அந்த எண்ணத்தை எண்ணிய மார்க்கத்திலேயே விரும்பிய மார்க்கத்திலேயே அது உங்களுக்கு அமைந்துவிடக்கூடிய மாபெரும் ஆற்றலை உங்களுக்காக அவன் தர இருக்கின்றான். ஏற்றுக்கொள்ளுங்கள். பொருள் ஆதாரத்தின் பக்கம் செல்லும் பொழுதுதான் நான் விளங்க வேண்டும், எனக்கு எனக்கு என்றுதான் வரும். அருள் ஆதாரத்தின் பக்கம் வரும்பொழுதுதான் எங்களுக்கு என்ற வாழ்க்கை வர முடியும். பொருளை கொண்டு நீங்கள் உங்களை எதிர்ப்பில் கொள்ள வேண்டாம். பொருளை கொண்டு உங்களுடைய இறைவனத்தில் நீங்கள் மன்றாட வேண்டாம். அருளை வேண்டும் என்று விரும்புங்கள். அவங்க ஞானங்களிலிருந்து நீங்கள் வாட வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் அமைய வேண்டும். இறைவன் அறிவித்தால் தவிர இந்த விஷயங்களை மொழி வடிவமாக உங்களுடைய இருதயத்தில் ஒருபோதும் அமைக்க முடியாது. உங்களிடமிருந்து இதற்காக ஏதேனும் கூலி வாங்குவேன் என்றால் ஒரு நல்ல வார்த்தை என்னிடமிருந்து வர முடியாது. இறைவனுடைய அனுமதி வேண்டும் என்றால் பரவலாக வேண்டும். அந்த இருதயத்துக்கு குளிர்ச்சி வேண்டும், உள்ளத்திற்கு அமைதி வேண்டும், மனித சமுதாயம் விளங்க வேண்டும் என்று அந்த விருப்பத்தை கொண்டு பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சில பகுதிகள் இணைந்து அந்த சத்தியமானது வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் தெளிவான பேச்சாக வருகிறது. தவிர அதன் காரணமாக உள்ளத்தில் இது நன்மைதானே எனக்கு வேண்டுமே என்று நீங்கள் விரும்புவீர்கள், சத்தியம்தானே என்று நீங்கள் ஏற்கிறீர்கள். இந்த ஏற்புதலுக்கு ஒரு தனி உயர்வும் இதிலிருந்து ஒரு ஞானமிக்க வாழ்க்கையினுடைய பகுதியும் எண்ணங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கும். உங்களுடைய உடல் கை கால்கள் அவயங்கள் என்ற உழைப்பின் முயற்சி கற்றார். நிச்சயமாக இந்த வகையில் நீங்கள் உயர்ந்து வரும் பொழுது வலிமை மிக்கவனுடைய உதவியோடு அவன் பாதுகாப்போடு நீங்கள் உயர்ந்து வருகின்றீர்கள். யாரொருவரும் தன்னுடைய பொறாமையை கொண்டு உங்களுக்கு எதுவும் செய்து கொள்ள முடியாது. எந்த கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க நீங்கள் பரவலான எண்ணம் கொண்டிருக்கின்றீர்களே, இந்த எண்ணத்தில் எந்த கெட்ட சக்தியும் எந்த மனிதர்களும் குறுக்கீடு செய்து உங்களை கண்டித்தனத்திற்கும் தலைமைத்துவத்திற்கும் ஆளாக்க முடியாது. அவன் மிகைத்தவனாக இருக்கின்றான். மனிதர்களையெல்லாம் மிகைத்தவன், அதாவது மனிதர்களுடைய அறிவும் அவர்களுடைய போக்குகளும் சத்தியத்துக்கு எதிராக இருக்கும் பொழுது, நீங்கள் சத்தியத்தோடு இணைந்திருக்கும் பொழுது உங்களை நெருங்க அவர்கள் முடியாது. உங்களை சார்ந்த மக்கள் உங்களுக்கு நெருக்கமாக இறைவன் அமைப்பான். ஆனால் அவர்கள் உங்களுக்கு சமீபத்தில் மற்றவர்கள் உலகத்தில் எந்த கொடியில் இருந்தாலும் சரி அவர்களுடைய ஒரு எண்ணம் உங்களை பாதுகாக்கும். எவ்வளவுதான் பெரும் படைவளத்துக்கு நான் எனக்கு நெருக்கம் வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி அவர்களிடம் வந்து எந்த உதவியும் இல்லை. அவர்கள் தங்களை பாதுகாத்துக்கொண்டே சத்தியற்றவர்கள். மனிதனுடைய நெருக்கத்தை கொண்டு நான் இன்று ஒரு பெரும் திறனான தொகையினராக இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக நான் பாதுகாக்கப்பட்டவன் என்று எண்ண வேண்டாம். தனித்து ஒவ்வொருவரும் இறைவன் பக்கம் திரும்புங்கள். அவனுக்கு அடியார்களாக மாறிவிடுங்கள். அவனுடைய குணம் ஆற்றல் அதிசயம் மிக்கதாக இருக்கின்றது. அதிசயங்களை தோற்றுக்கிறதாக இருக்கின்றது, படைக்கிறதாக இருக்கின்றது. அந்த குணத்தின் அதிசயங்களோடு நீங்கள் வாடுங்கள். இறை குண அதிசயங்களோடு நீங்கள் வாடுங்கள். விரும்புங்கள். அதனை வேண்டும் என்று அளவில்லாத ஆசையை கொள்ளுங்கள். இறைவனிடம் கேளுங்கள். நிச்சயமாக இதை தராமல் வேறு எதையும் தரப்போற்று அவனுடைய அடியார்களாக நீங்கள் ஆகின்றீர்கள். இந்த குணாதிசயங்களுக்கு அடிமைப்பட்டதன் காரணமாக நீங்கள் அவனுடைய அடியார்களாக மாறுகின்றீர்கள். அத்தியாயம் 42:19. அல்லாஹ் தன் அடியார்கள் அன்பு மிக்கவனாக இருக்கின்றான். என் இறைவனே, உனக்கு அடியானாக என்னை ஏற்றுக்கொள். உன்னுடைய குணாதிசயங்களுக்கு அடிமைப்பட்டவனாக வெற்றி கண்டவனாக என்னை நீ ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் பரவலாக இருக்கட்டும். கஞ்சத்தனத்திற்கும் கருவித்தனத்திற்கும் உட்பட்டவையாக ஆகிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. உனக்கு உன்னுடைய குணாதிசயங்களுக்கு அடிமைப்பட்டவனாக நான் இருக்கும் பொழுது அதனை நீ எங்களுக்கு கற்பிப்பாய். அந்த மறைவானவற்றின் மீது உள்ள படைக்கும் திறன், விரும்பியதை எண்ணிய மாற்றத்திலேயே நிகழக்கூடிய நிகழ்த்தக்கூடிய அந்த நினைத்தார் சுகம் என்ற ஒரு அத்தாட்சி, மற்ற அனைத்து காரியங்களுக்குமே அந்த அத்தாட்சியை எங்களுக்கு ஒரு கண்கூடான சாட்சியமாக அமைத்து, நீ எங்களுக்கு விருப்பத்தை எங்களுடைய முயற்சிகளை கொண்டு நாங்கள் அடையக்கூடிய அந்த பாதையின் கேடுகள் இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள். நாங்கள் உருவமாக அமைத்தால் தவிர அதை நோக்கி போக முடியாது. அருபமான இனிதான் நீ படைத்திருக்கக்கூடிய ஒரு அழகை நான் என் கற்பனையை கொண்டு அசிங்கமானதாக உலகத்தில் ஏற்கனவே படைத்து அதையெல்லாம் அடிந்து போய் படைக்கப்பட்டவைகளையும் அடியும் என்று இருக்கும் பொழுது இவற்றுடைய சேர்க்கைகளை கொண்டு நான் ஒரு மாதிரி வைத்துக் கொண்டு அதனை நான் எனக்காக படைக்கப் போகின்றேன் என்று ஓர் உலகங்கள் அவ்வளவும் செய்யக்கூடிய இந்த கேடிப்புத்தான வாழ்க்கை முறைகளை விட்டும், மனிதர்களுடைய படிப்பின் அணுகுமுறைகளை விட்டும், அவர்களுடைய கல்வியின் கேள்விகளை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள். எங்கள் என்னையும் என் குடும்பத்தினரையும் என் சந்ததிகளையும் என்னுடைய சமுதாயத்தினரையும் அவர்களுடைய சந்ததிகளையும் இனியும் வரக்கூடிய வம்சங்களை பற்றியும் எங்கள் என்ற அந்த இறைவனை என்று கூப்பிடும் பொழுது அங்கு அந்த வார்த்தை அமைகின்றது. இறைவன் இதனை ஏற்றுக்கொள்கின்றான். மனிதர்கள் அனைவருக்குமாகத்தான் ஒருவரை உயர்வாக்குகின்றான். அவர்களுடைய பிரார்த்தனையை அவ்வளவுக்கும் செல்லுபடியாகிறது. எங்கள் இறைவனே, கருமித்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் உன்னுடைய விருப்பங்களை நம்பிக்கை என்ற தரத்திற்கு குறைக்கிடாமல் இன்னும் மேலோக்கி ஆசையாகவும் ஆதரவோடும் இது தவறிப்போயிடுமோ என்று குணாதிசயங்களை கைவிடாத அளவுக்கு உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு நியமிப்பாக இருக்கிறேன். நிச்சயமாக நீ இதிலிருந்து தேர்ந்தெடுக்கின்றாய். இதில் யார் உயர்வாக இருக்கின்றார்களோ நீ அறிவாய். எங்களுக்குள் யார் உயர்வானவன் தாழ்வானவன் என்று பார்க்கக்கூடிய, ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய, வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த கேடுகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக்கொள். நீ யாரை தேர்ந்தெடுக்கின்றாயோ அவர்களுக்கு நிச்சயமாக உன்னுடைய அனுமதியை கொண்டே நடக்கிறது என்ற அடிப்படையை கொண்டு பொறாமையையும் பெருமையையும் அவர்கள் கொள்ள வேண்டாம். எங்களுக்கும் மற்றவர்கள் மீது நீ அருளை நாடும் பொழுது உன்னுடைய தேர்ந்தெடுத்தல் காரணமாக நன்மைகள் இருக்கும் பொழுது யாரை நன்மை தெரிவி செய்கின்றாயோ அவர்களுடைய நன்மைகள் பிறருக்கும் உண்டு என்று இருக்கும் பொழுது அநியாயமாக நாங்கள் பொறாமைப்பட வேண்டாம். எங்களை நம்பிக்கை கொண்ட மக்களாகவும் விருப்பங்களின் மீது உயரக்கூடிய மக்களாகவும் இன்னும் உன்னுடைய அடியானாக உன்னுடைய குணாதிசயங்களின் மீது நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாகவும் அதற்காக சிறப்பான ஒரு சமுதாயமாக வானங்களும் பூமியும் இருக்கும் காலங்கள் தான். அதன் பிறகும் உயர்வான ஒரு வார்த்தையையும் சொர்க்கத்திற்குரிய பாதைகளையும் எங்களுக்கு நீ அமைப்பாயாக இறைவனே. நிச்சயமாக நீ வலிமை மிக்கவன். உலக மக்களின் தீமைகளில் இருந்தும் எங்களை பாதுகாக்க நீயே மிகைத்தவன். ஏற்றுக்கொண்டேன் எங்கள் மீது ஒன்றிய அருகை கண்டு நீ நிரப்பமாக்கி சந்ததிகளும் வம்சங்களும் சிறப்பாக வளர்ந்துள்ளதற்கு எங்களை உன்னிடமே பொறுத்துகின்றேன். இந்த பிரார்த்தனையைக் கண்டு நம்முடைய கஷ்டங்களிலிருந்தும் நிம்மதியிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நம்மை உயர்த்திக் கொள்ள நம்மளை நிச்சயமாக நமக்கு அருகாமையில் அமைவாக இருக்கக்கூடிய தேவனாக நாமும் இறைவன் தயவாக ஏற்றுக்கொள்வோம். நெருக்கமாக ஏற்றுக்கொள்வோம். அவனை குணாதிசயங்களில் வாழும் அவனுக்கு அடியார்களாக நாம் இருப்போம். 42:19. அல்லாஹ் தன் அடியார்களுப்பால் அன்புமிக்கவனாக இருக்கின்றான். தன் நாடியவர்களுக்கு தேவைகளை அளிக்கின்றான், நிரப்பமாக அளிக்கின்றான். அவனே வலிமை மிக்கவன்.